இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrs@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
முதலாம் பாகம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக ஆண்டுகளாக நமது ஆண்டவரின் ஆன்மீக பணியை செய்ய காத்திருந்து அவர் துதி எப்போதும் தன் வாயில் இருக்கும்படி வாஞ்சித்து இயேசு என்னோடு என்னும் பாடல்கள் ஊழியத்தை நிறுவியுள்ள சகோதரர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ள ஆண்டவர், இதோ இந்த பாடல்கள் மூலம் அவரை உங்கள் இல்லத்துக்கு அனுப்புகிறார். இந்த கேசட்டில் உள்ள பாடல்களும் அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் இனிய ராகங்களும் இயேசுவின் அருளினால் கொடுக்கப்பட்டவை என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த கேசட்டில் உள்ள பாடல்களை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் உள்ளமும் இல்லமும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரம்பி வழியும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இயேசு என்னோடு சிங்கிங் மினிஸ்ட்ரியின் ஸ்தாபகர் சகோதரர் பிரான்சிஸ் ஜேவியர் அவர்களையும், அவர்களது ஊழியத்தையும், அவர்களது குடும்பத்தையும், இக்கேசட்டை வெளியிடுவதற்கு உழைத்த ஒத்துழைத்த உதவிய சகோதர சகோதரிகளையும், அவர் குடும்பங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் தாழ் பணிகின்றோம். ஏழைகளாகிய எங்களின் ஏக்கக் குரலை ராகங்களாக தொடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் அவற்றை சமர்ப்பிக்கின்றோம். இந்த கேசட்டில் உள்ள பாடல்களை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆனந்தத்தால் நிரப்புவீராக. இயேசு என்னோடு இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் கழிகூறும்படி கிருபை செய்யும். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை இந்த நேரத்தில் கூட நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உன் சகோதரனை நீ கொன்று போட்டாய். யூ கில்ட் யுவர் பிரதர். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில், அல்லது இந்த செய்தியின் தலைப்பை கேட்ட மாத்திரத்தில், உங்களுடைய மனதிலே வேதாகமத்தில் யாருடைய கதாபாத்திரம் ஞாபகத்துக்கு வருகிறது? உன்னுடைய சகோதரனை நீ கொலை செய்தாய் என்ற இந்த ஒரு கேள்வியை நான் சொன்ன உடனே வேதாகமத்தில் யாருடைய கதாபாத்திரம் ஞாபகத்துக்கு வருகிறது? அநேக கதாபாத்திரம் உங்களுக்கு வரலாம். ஆனால் முதலில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் காயின் ஏபில் அவர்களுடைய கதாபாத்திரம், காயினுடைய கதாபாத்திரம். வேதாகமத்திலே நடந்த தன்னுடைய சொந்த சகோதரனை முதல் முதலில் கொலை செய்த மனிதன் காயின் என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஏன் காயின் தன் சகோதரனை கொலை செய்தான், என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவ செய்தியை நாம் கேட்க போகின்றோம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 4 அதிகாரத்தை. நம்ம வாசிக்கிறப்ப முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். நல்ல கவுனிங்க, இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ அந்த குழந்தையுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காயின். எதனால காயின் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்படின்னா இந்த குழந்தைய தந்தது கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருப்போம், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். முதல் குழந்தை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, சந்தோஷமே இல்லை, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் குழந்தை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் காயின். அப்போ ஒரு எழுத்தாளர் இவனமாக எழுதுகிறார், எலன் ஒயிட் அம்மையார் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இவனமாக எழுதுகின்றார். என்ன அப்படின்னா, ஆதியாகமோ 3:15 இவர்கள் பாவம் செய்தவொடனே ஆண்டவர் அங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதை மேசியாவின் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மேசியானிக் ப்ரோஃபஸின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, நீ அவன் தலையை நசுக்குவாய், நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னால் அவனுடைய தலையை நசுக்குவ, அவன் அவனுடைய குதிங்காலை கடிப்பான் அப்படின்றார். அதாவது சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும், அதாவது பிறக்கக்கூடிய அந்த குழந்தையாக இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறப்பார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அம்மையார் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் குழந்தை காயன். அப்போ இந்த குழந்தை தான் நம்மளை ரட்சிக்க போகிறாங்க, ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருந்ததான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முத வாங்கக்கூடிய டிகிரி, முத எழுதக்கூடிய எக்ஸாம், இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு அவங்க ரெண்டு பேர் தான், இதுக்கு முன்னாடி எந்த மனிதர்களும் ஆண்டவர் சிருஷ்டிக்கல. அப்போ அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இன்னொரு குழந்தை வருது, அதுவும் இருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்றப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சான். ஆனால் நம்ம தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறப்ப இந்த காயன் தன்னுடைய இருதயத்தில் எதை வளர்த்து கொண்டான் என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான பகையை உருவாக்கி கொண்டான். நம்ம பார்க்குறோம், 4 தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்து விடுகிறான். உண்மைதான், ஆனால் அது அந்த நாளில் துவங்கிய ஒரு செயல் அல்ல. அதாவது அந்த நாளில் அவனை கொலை செய்யணும்னு அவன் திட்டமிட்டு உடனே கொலை செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. இதற்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னணி கதைன்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வாரத்தின் 7 அதாவது சனிக்கிழமையும் வேதத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஓய்வு நாளை ஆசரிப்பாங்க, அதாவது ஓய்ந்திருப்பாங்க. நம்ம ஆதியாகமும் 2 நம்ம வாசிக்கலாம், கர்த்தர் 6 சகலத்தின் சிருஷ்டித்து 7 அவர் ஓய்ந்திருந்து ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம் 2 அப்போ ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏதின் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறப்பையும் அவங்க தேவனோடு கூட அதை அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடினார்கள், மகிழ்ச்சியின் தினமாக அது இருந்தது. ஆனால் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அவர்கள் துரத்தப்பட்ட பிறகும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரத்தின் 7 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தின் வாசலில் வந்து அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்வாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, ஓய்வு நாளை அனுசரிப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அம்மையாருடைய புத்தகத்திலிருந்து இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் கூட அவங்க எத்தனை நாட்கள் அவங்க பாவம் செய்யாமல் இருந்தாங்கன்னு தெரில, எத்தனை வருடங்கள் இருந்தாங்கன்னு தெரில, நிச்சயமாய் ஆண்டவர் சிருஷ்டித்த அடுத்த நாளே அவங்க பாவம் செய்யலை. நிச்சயமாகவே ஆண்டவரோடு கூட அவர்கள் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு, நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. நிச்சயமாக வருடங்கள் இருந்திருக்கலாம், எத்தனை நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா வேதாகமத்தில் அது நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் எத்தனை வருடங்கள் இருந்தாலும், நீங்கள் ஒரு உதாரணத்தை வைத்துக்கொள்வோமே, ஒரு 5 அல்லது 3 அப்போ இத்தனை வருடங்களும் அவங்க ஓய்வு நாள் அன்று, சனிக்கிழமை அன்று ஆண்டவரை துதிப்பார்கள், ஓய்ந்திருப்பார்கள். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனவுடனே அவங்களுக்கு என்ன தான் வரும், அந்த ஏதேன் தோட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அவங்க அந்த தோட்டத்தின் வாசலிலே நின்று ஆராதனை செய்வார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கக்கூடிய இந்த குழந்தை காயன், அந்த காயனுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்கலாமே, ஒரு வேளை கேயனை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, காயினை கூட்டிகிட்டு போய் அங்கே ஜெபிக்கிறப்ப உன்னை காயின் கேட்டிருந்துருக்கலாம். வேதத்தில் இது இல்லை, ஆனால் நம்ம யோசித்து பார்க்குறப்ப காயின் கேட்டிருந்துருக்கலாம், அம்மா இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மட்டும் ஏன் கடவுள் நம்மளை உள்ளே விட மாட்டேன்றாரு, என்ன ஆச்சு, இந்த தோட்டம் இவ்வளவு அழகாக இருக்கே, நம்ம ஏன் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை கேட்டிருந்துருக்கலாம். அப்போ ஆதாம் ஏவாள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக சொல்லியிருப்பாங்கப்பா, ஒரு காலகட்டத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் நாங்கள் எவ்வளவு அழகாக இருந்தோம், எவ்வளவு அருமையான மிருகங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்ப்பா, ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனை நாங்கள் கீழ்ப்படியில், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், அதனால் நாங்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே ஏற்றப்பட்டோன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ காயினுடைய மனதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி எங்கள் அப்பா அம்மாவை வெளியே துரத்தலாம், அவர் எப்படி துரத்தலாம், அவரே சிருஷ்டிப்பார், அவரே கனியை வைப்பார், அவரே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேலே அவனுக்குள்ளே ஒரு நிறைய அந்த ஒரு பகையை அவன் வளர்த்து கொண்டான், அப்படிப்பட்ட ஒரு பகைக்குள்ளே வளர்த்து கொண்டான். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அவன் வந்து வயல்வெளில வேலை செய்கிறப்ப, இதெல்லாமே அவரால் தான் ஆனது, தேவனால் தான் ஆனது, எங்கள் அப்பா அம்மா நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பகையை அவன் வளர்த்து கொண்டான். அப்போ இதுதான் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் அவன் சீரழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. உண்மையிலே இந்த உலகத்தின் வரலாற்றில் பார்க்குறப்ப, வேதாகமத்தின் வரலாற்றில் பார்க்குறப்ப, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கக்கூடிய முதல் குழந்தையே இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சால் நம்ம எங்கே போய் அதை சொல்கிறது? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமோ, யார் மேலே அதிகமான எதிர்பார்ப்பு வச்சு இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்க நம்மளை நேசிப்பாங்க, அல்லது இவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறோமோ, அவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரையுமே நம்ப முடியாது. வேதம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ நிச்சயமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காயின் மேலே அவ்வளவு நம்பிக்கை. அதனால தான் அங்கே ஏவாள் வந்து காயினுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அங்கே தேவனை அவள் மகிமைப்படுத்துகின்றார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இரண்டாவது வசனத்துக்கு வரலாம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். இங்கே நல்ல கவனிங்க, நம்ம யோசிப்போம், ரெண்டு பேரும் வழி செலுத்துகிறாங்க. காயின் கிட்ட என்ன இல்லை, ஆடு இல்லை, ஏபேல் கிட்ட தான் ஆடு இருந்துச்சு, காயின் கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம வழி செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். அது உண்மைதான். ஆனால் இங்கே நீங்கள் கதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கதையில் முதல் முதல் பிறக்கிறவன் யார், காயின் தான். ரெண்டாவது பிறக்கிறவர் யார், ஆபேல் தான். அப்போ காயனும் ஆபேலும் ஒன்றா பிறக்கலை, நிச்சயமாய் கொஞ்சம் நேரத்துக்கள் கழித்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிறந்திருப்பாங்க. அப்போ எத்தனை வருடங்கள் அல்ல எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாய் சொல்லப்படவில்லை. ஆனால் நிச்சயமாகவே காயன் மூத்தவன், ஏபேல் இரண்டாவதவன், ஆபேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ காயனுக்கு தான் முத உரிமை. ஏன் அப்படின்னா, முத முத அந்த பூமியை அவன் பார்க்குறான். அவங்க அப்பா முத முத ஆடுகளை காமிச்சிருப்பார், முத முத நிலத்தை காமிச்சிருப்பார், முத முத எல்லாத்தையுமே அவங்க அப்பா அவருக்கு காமிச்சிருப்பார்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அங்கே காயன் எதை தேர்வெடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்திலே பயிரிடுவதை அவன் தேர்வு செய்தான். இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பாவும் அதுதான் செஞ்சுருப்பார், அப்பா அடும் மேய்ச்சிருப்பார், ஆனால் அதுவும் செஞ்சுருப்பார். ஏன்னா உணவு வேணும் அப்படின்னா ஆண்டர் சொல்லிட்டாரு, உன் வேர்வை சிந்தி தான் என்ன பண்ண உன்னுடைய சாப்பாடை சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால நிச்சயமாக விவசாயம் பண்ணுறப்ப பார்த்துருந்துருப்பான், அதே நேரத்தில் ஆடுகளை மேய்க்கிறப்பையும் பார்த்துருந்துருப்பான். இவனுக்கு எது பிடிச்சிருச்சுன்னா விவசாயம் பிடிச்சிருச்சு, அதை அவன் என்ன பண்ணால் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆபேல் பிறக்கிறான், ஆபேல் எதை மேற்கின்றான், ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். அப்போ ரெண்டு பேருக்கும் இரண்டு விதமான தொழில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது, அல்லது இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு பசங்க பிறந்திருக்கலாம். சில நேரங்களில் சொல்லுவோம், என் பையனை இதை படிக்க வைக்கணும், அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எண்ணத்தில் நீங்கள் விட்டுருங்க, அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அது ஆகட்டும், ஆனால் அது சரியானதாக இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள், என் பையன் சினிமா ஸ்டார் ஆகணும், என் பையன் சினிமாவில் போய் பெரிய பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெற்றோர்கள்னா பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. ஏன்னா நிறைய பேர், என் பொண்ணு நல்ல டான்ஸ் ஆடுறா, அவன் நல்ல டான்ஸர் ஆகட்டும், சினிமா பாட்டுக்கு ஆடட்டும், அல்ல மற்ற பாட்டுக்கு ஆடட்டும், இல்லை டான்ஸ் கோச் ஆகட்டும்னு விட்டுடுறாங்க. ஆனால் இதெல்லாம் தேவ சித்தமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்களே கேட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் செய்கிறதுனால தேவனை எப்படி உங்களால் மகிமைப்படுத்த முடியும், முதல் கேள்வி. ரெண்டாவது, இதை செய்கிறதுனால மற்றவங்களை நம்ம ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியுமா, ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இதை செய்கிறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியுமா, இல்லை பரலோகத்துக்கு இது இடையூறுலாம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கேட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், சாத்தான் இந்த உலகத்தை தன் வசப்படுத்துறதுக்கு அவன் எதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சினிமா துறையை எடுத்துக்கொண்டான், இசைத்துறையை எடுத்துக்கொண்டான், டான்ஸ் எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிட்டான், எதாவது வாலிபர்களுக்கு பிரியமாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய கையில் அவன் எடுத்துக்கிட்டான். அப்போ தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்ட அவன் அதற்குன்னு ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கிறான். நீ டான்ஸர் ஆகணும், இது இது பண்ணும், இந்த இது பண்ணாதான் உன்னால் ஆக முடியும் அப்படின்ற ஒரு இதை எவன் வச்சதுன்னா சாத்தான் தான். மனிதர்கள் வாயிலாக நிறைய காரியங்களை வைத்திருக்கிறான். அப்போ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளை எது சரி எது தவறுன்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியான பாதையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள வழிநடத்தலாம், சரியான பாதையில் வழிநடத்தலாம். நிச்சயமாக இங்கே காயின் வந்து நல்லதொரு தேர்வு தான் எடுத்திருக்கிறார், தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. விவசாயம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறார். ஏன்னா ஆதாமுக்கு ஆண்டர் கொடுத்ததும் அதுதான், நீ உன்னுடைய நிலத்தில் வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் சம்பாதிப்பா அல்லது சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்கிறார். ஆபேல் வந்து ஆடுகளை மேய்த்திருப்பான். ஒருவேளை முதல்ல ஆபேல் போயிருந்திருக்கலாம், வேதத்தில் சொல்லப்படலை. ஒருவேளை ஆபேலும் போய் நானும் விவசாயம் பண்ணுறேன்னு கூட கேட்டிருந்திருக்கலாம். காயின் கூட கூட போயிருந்திருக்கலாம், காயின் இல்லை இது எனக்கு தான் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். வேதாகமத்தில் இல்லை இது. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை அவனுக்கு எது இருந்துச்சோ அதை அவன் எடுத்துக்கிட்டான். இப்போ இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ மூணாவது வசனத்துக்கு வரலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையாற்றுக்கிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ இந்த மூணாவது வசனத்துக்கும் நாலாவது வசனத்துக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தை வேதாகமம் நமக்கு சொல்லலை. அதாவது ரெண்டுமே வாசிக்கிறப்ப உடனே நடந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அப்படி கிடையாது. மூணாவது வசனத்துக்கும் நான்காம் வசனத்துக்கும் நிறைய இடைப்பட்ட காலம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய பசங்க ரெண்டு பேரும் வளர்றாங்க. வளர்றப்ப நிச்சயமாய் ஆதாம் என்ன பண்ணியிருப்பார், ஆடை பலி செலுத்தியிருப்பார். அப்போ அந்த பலி செலுத்துகிறப்ப கட்டாயமாக அவங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்திருப்பாங்க, எதுக்கு பலி செலுத்துறீங்க அப்படின்னு. அப்போ பலி செலுத்துகிறப்ப வானத்திலேருந்து அக்னி வந்து எடுத்து பச்சித்து போடுறதை அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே, காயினும் பார்த்துருப்பாரு, ஏபேலும் பார்த்துருப்பார், ரெண்டு பேருமே பார்த்துருப்பாங்க. அப்போ வேதாகமம் இதெல்லாம் சொல்லலை. ஏன்னா வேதாகமம் உடனே அது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கதையும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறதுனால அது சொல்லலை. ஆனால் அது நம்ம வாசிக்கிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயன் வந்து தெரியும், காயனுக்கு தெரியும், அவங்க அப்பா சொல்கிறாரு, இது மாதிரி நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், இப்போ இந்த ஆடு வந்து யாரை குறிக்கிறது, வரப்போகிற மேசியாவை குறிக்கின்றது, அப்போ இந்த ஆடை நம்ம பலி செலுத்தணும், பலி செலுத்தினா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லி நிறைய சொல்லியிருந்திருக்கலாம். அவருக்கு தெரிஞ்சதை அவர் நிறைய சொல்லியிருந்திருக்கலாம். இது ஒரு அடையாளம், இது தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ இதை ஆதாமும் கேட்டிருந்திருப்பார், ஏவாலும் கேட்டிருந்திருப்பார், காயனும் கேட்டிருந்திருப்பார், ஆபேலும் கேட்டிருந்திருப்பார். ஆனால் ஆபேலுக்கு உள்ள தோன்றது என்னென்னா, ஆண்டவருக்கு நம்ம இதை கொடுக்கணும், இதுதான் காணிக்க போல, இதுதான் நம்ம சரியானதை செய்யணும்னு சொல்லி தோன்றிருக்கு. ஆனால் காயனுக்கும் ஒரு வேளை தோண்டி இருக்கலாம். ஆனால் காயன் என்ன நினச்சார்னா, நான் எதுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் வருகின்றது, அந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயினும் ஏபேலும் ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய நாள் வந்துருச்சு. ஒருவேளை ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துருக்கலாம், அல்லது கடத்துற அவங்களை ஆசிர்வச்சிருக்கலாம், அல்லது அவங்க ஆண்டவருக்குன்னு செய்யணுன்றதை கூட நினச்சிருந்துருக்கலாம். இப்போ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காயின் வந்து தனக்கு பிடிச்சதை என்ன பண்ணுற, தேவனுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கல. காயின் என்ன யோசித்தார்னா, இதை கொடுத்தா தேவன் சந்தோஷப்படுவார்னு நினைச்சார். அது தப்பு. தனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தாரு காயின், தேவனுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தார். நம்ம வாழ்க்கையில் ரெண்டாவது பாடம், நம்ம எப்பயுமே நமக்கு பிடிச்சதை தேவனுக்கு கொடுக்கறத காட்டிலும் தேவனுக்கு பிடிச்சதை நாம் செய்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல கேட்டுக்கங்க, எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம ஆண்டவருக்கு செய்கிறத காட்டிலும் ஆண்டவருக்கு பிடிச்சதை நாம் செய்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு தேவனுக்கு பிடித்ததை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தருடைய காணிக்கையை மாத்திரம் ஏற்றுக்கிறார். யாருடைய காணிக்கைன்றப்ப, ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கிறாரு. காயினுடைய காணிக்கை என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஒன்றே நம்மளுக்கு கேள்வி வரும், ஏன் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டார், இதை தான் எனக்கு செலுத்தணுன்றது ஆண்டவர் முன்பாகவே சொல்லியிருந்தார். அதை காயன் என்ன பண்ணல, செய்யலை. வாசிக்கலாம் ஒரு வசனம், எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கலை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகின்றான். அப்ப ஏன் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கல, ஏன் ஏபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு நம்ம கேட்டோம்னா, அதுக்கான வசனம் 4 இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்ப இங்க விசுவாசம் வருது. அப்ப ஆபேல் எதை விசுவாசித்தான்? மேசியான்ற ஒருத்தர் வருவாரு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க போறாரு, அதோட அடையாளம் தான் இது அப்படின்றதை ஆபேல் விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றது தெளிவா சொல்லுது. விசுவாசத்தினாலே ஆபேல் விசுவாசிச்சாலும் இதுதான் ஆண்டவருக்கு வேண்டும், இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, இது இதுக்கு அடையாளம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க. காயினுடைய பலியில் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனை சாட்சி
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.